விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 42.
எனதருமை அன்புள்ளங்களே, நோபல் விருது வென்றவர்களின் பெயர்கள் அக்டோபர் 3 இத்திங்கள் முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அக்டோபர் 7 உலக அமைதிக்கென உருவாக்கப்பட்டுள்ள நோபல் விருது யாருக்கு என்பது தெரிய வரும். இந்த பின்னணியில் செய்தியாளர் ஒருவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் கேள்வி ஒன்றை எழுப்பினார். அக்டோபர் 2 இந்ஞாயிறன்று அசர்பைஜான் நாட்டிலிருந்து ரோம் நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்த விமானப் பயணத்தில் திருத்தந்தை வழக்கம்போல் பத்திரிகையாளர்களுடன் மனம் திறந்த உரையாடலை மேற்கொண்டார். அப்போது ஒருவர், உலக அமைதி விருது அக்டோபர் 7 அறிவிக்கப்படவுள்ளது, உங்கள் கருத்தின்படி இந்த விருது யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு மறுமொழியாக, போர்களை உருவாக்குவதற்கும் போர்க்கருவிகளை விற்பனை செய்வதற்கும் என்றே பலர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றனர். அமைதியை உருவாக்கவும் பலர் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளனர். அமைதிக்காக உழைக்கும் 1000 நல்ல உள்ளங்களில் யாரை தெரிவு செய்வது என்பது கடினமான ஒன்று என்று பதிலளித்த திருத்தந்தை அதே மூச்சில் அமைதி இழந்து தவிப்போரை குறித்தும் பேசினார். அமைதி விருது குறித்து எண்ணி பார்க்கும் போது போரினால் உயிரிழக்கும் 1000 குழந்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குழந்தைகளும் குடிமக்களும் இறக்கும்படி தாக்குதல்களை நிகழ்த்துவது உண்மையிலேயே கொடிய பாவம் என்று திருத்தந்தை வேதனையோடு பேசினார்.
அன்பு இதயங்களே, திருத்தந்தை இவ்வாறு கூறியது சிரியா நாட்டில் நிகழ்ந்து வரும் கொடுமை என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியும். சிரியா அரசு ரஷ்யாவின் உதவியுடன் கடந்த 10 அங்கு மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் 100 குழந்தைகள் இறந்துள்ளனர் என்று ஊடகங்கள் கூறி வருகின்றன. அலப்போவில் ஏன் இவ்வளவு அதிகமாக குழந்தைகள் கொல்லப்படுகின்றனர் என்ற செய்தி கட்டுரை செப்டம்பர் 27 நியூயார்க் டைம்ஸ் என்ற நாளிதழின் வலைத்தளத்தில் வெளியாகியிருந்தது. அந்த கட்டுரையில் வெளியிடப்பட்டுள்ள புகைப்படங்கள் நம் உள்ளங்களை கீறி காயப்படுத்துகின்றன. குண்டுகளால் தாக்கப்பட்ட மக்கள் குடியிருப்புகளில் கட்டட இடிபாடுகளுக்கு நடுவில் இருந்து உயிரற்று அல்லது அரை உயிரும் கால் உயிருமாக வெளியே கொணரப்படும் குழந்தைகளின் படங்கள் வெளியாகியுள்ளன. அலப்போ நகரில் தங்கியுள்ள 250,000 மக்களில் 100,000 குழந்தைகள் உள்ளனர் என்று இச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, அக்டோபர் 2 கடந்த ஞாயிறன்று மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த நாளை வன்முறையற்ற உலக நாளாக நாம் சிறப்பித்தோம். அக்டோபர் 4 இச்செவ்வாயன்று அமைதியின் தூதனாய் என்னை மாற்றும் என்ற உயர்ந்ததொரு ஜெபத்தை இந்த உலகத்திற்கு தந்த அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களின் திருநாளை கொண்டாடினோம். அர்த்தமுள்ள இவ்விரு நாட்களையும் சிறப்பித்த நாம் வன்முறையால் உருவாகும் விளைவுகளை சிந்திக்க இந்த விவிலிய தேடலில் முயல்வோம். கடந்த 2 சிரியா நாட்டின் அலெப்போ நகரின் கொடுமைகளை நம் விவிலிய தேடலில் பகிர்ந்து வந்துள்ள நாம் இன்று மீண்டும் கனத்த இதயத்தோடு அலெப்போ நகருக்கு செல்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் வெளியான ஒரு சிறுவனின் படம் நம் கவனத்தை ஈர்த்திருக்கும், இதயத்தை கனமாக்கியிருக்கும். சிரியா நாட்டின் அலப்போ நகரைச் சேர்ந்த 5 ஓம்ரான் தாக்னிஷ் என்ற சிறுவன் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியின் இருக்கையில் அமர்ந்திருந்த படம் அது. அவனது தலை முதல் கால் வரை தூசியும் சாம்பலும் மண்டி கிடந்தன. அவன் முகத்தில் பாதிக்கு மேல் இரத்தக்கரை. ஆகஸ்ட் 17 அலப்போ நகரில் ஏற்பட்ட தாக்குதலில் ஓம்ரான் அடிபட்ட போது அவனது அண்ணன் 11 நிறைந்த அலி தாக்னுஷ் கொல்லப்பட்டான் என்று அச்செய்தியில் கூறப்பட்டிருந்தது. எவ்வித உணர்ச்சியும் இன்றி எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்த சிறுவன் ஓம்ரான் வன்முறையில் நாளுக்கு நாள் மூழ்கி வரும் இவ்வுலகை உலுக்கி எழுப்பும் அடையாளமாக இருக்கின்றான். ஒரு வார்த்தையும் பேசாத அவனது முகம் 1000 கேள்விகளை நம்மிடம் கேட்கின்றது.
என தருமை அன்புள்ளங்களே, சிறுவன் ஓம்ரானை காட்டும் இந்த காணொளி செய்தியில் ஓரிடத்தில் நம் உள்ளம் அதிகமாக காயப்படுகின்றது. ஆம்புலன்ஸ் வண்டியில் அமர்ந்திருந்த ஓம்ரான் தன் முகத்தில் வடிந்து கொண்டிருந்த இரத்தத்தை இடது கையால் துடைத்து தன் உள்ளங்கையை பார்த்தான். பின்னர் ஒரு குழந்தைக்கே உரிய சுதந்திரத்துடன் அந்த இரத்தத்தை தான் அமர்ந்திருந்த இருக்கையில் துடைத்தான். பொதுவாக அன்புள்ளங்களை, ஐஸ்கிரீம் அல்லது சாக்லேட் என்று எதையாவது சாப்பிடும் குழந்தை தன் கையில் பட்ட ஐஸ்கிரீம் அல்லது சாக்லேட்டை தான் அமர்ந்திருக்கும் இருக்கையில் துடைப்பதை பார்த்திருக்கின்றோம். அதே போன்றதொரு செயலை இந்த காணொளியிலும் நாம் காண்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு, சிறுவன் ஓம்ரான் துடைத்தது ஐஸ்கிரீம் அல்ல, சாக்லேட் அல்ல, அவனுடைய இரத்தம். அந்த சிறுவன் அவ்விதம் செய்தது நம் உள்ளத்தை கீறி ரணமாக்குகின்றது. தன் இரத்தத்தை தானே காணும் அந்த குழந்தையின் மனதில் என்ன தோன்றியிருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியவில்லை. ஓம்ரானை போல அடிபட்டு இரத்தம் செந்தும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் இரத்தத்தை துடைக்கவோ நிறுத்தவோ வழியின்றி தவிக்கும் இன்றைய உலகின் இயலாமையை எண்ணி வேதனைப்பட வேண்டியுள்ளது. உலகின் வன்முறைகளால் பெருக்கெடுத்தோடும் இரத்த வெள்ளத்தை நிறுத்த முடியாமல் தவிக்கும் நாம் இந்த சூழலில் இரத்தம் தொடர்பான ஒரு புதுமையை, குறிப்பாக இரத்தப்போக்கினால் துன்புற்ற ஒரு பெண்ணின் துயர் துடைத்து அவரது இரத்தப்போக்கை நிறுத்திய இயேசுவின் புதுமையை இன்றைய தேடலில் சிந்திக்க வந்திருக்கின்றோம். அன்பு இதயங்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய மூன்று நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ள இந்த புதுமையில் இரு நிகழ்வுகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. மேலோட்டமாக பார்க்கும்போது எவ்வித தொடர்பும் இல்லாத இருவேறு புதுமைகளை நற்செய்தியாளர்கள் இணைத்துள்ளதைப் போல் தோன்றலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும்போது அழகான ஒப்புமைகளும் வேற்றுமைகளும் வெளியாகின்றன.
இரு பெண்கள் குணமடைகின்றனர். நோயுள்ள ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் இயேசுவால் குணம் பெறுகின்றனர். நோயுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வருபவர். சிறுமியோ 12 ஆண்டுகளாய் சுகமாக மகிழ்வாக வாழ்ந்து திடீரென உயிரிழந்தவர். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகின்றார். அதுவும் யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் வந்து அவரது ஆடையின் விளிம்புகளை தொடுகின்றார், குணமடைகின்றார். உயிரிழந்த சிறுமியையோ இயேசு தொட்டு உயிரளிக்கின்றார்.
அன்பு இதயங்களே, இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த இரு புதுமைகளின் ஆரம்ப வரிகளை லூக்கா நற்செய்தியிலிருந்து கேட்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 8. இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர்.
இந்த வரிகளை வாசிக்கும் போது இயேசுவுக்கு கிடைத்த வரவேற்பு நம் கவனத்தை முதலில் ஈர்க்கின்றது. கெரசேனர் பகுதி மக்கள் இயேசுவை தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு கூறியதற்கு நேர் மாறாக கடலின் மறுகரையில் இருந்தவர்கள் இயேசுவுக்கு வரவேற்பளித்தனர். துரத்தி அடிக்கப்படுவதும் வரவேற்கப்படுவதும் இயேசு அடிக்கடி சந்தித்த அனுபவங்கள்தான். அவரை பொறுத்தவரை வரவேற்கப்பட்டாலும் சரி, விரட்டி அடிக்கப்பட்டாலும் சரி, தனது நலன்களை வழங்குவது ஒன்றையே அவர் தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார். இந்த வரவேற்பை தொடர்ந்து அங்கு நிகழ்ந்ததை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் பதிவு செய்துள்ளார்.
அப்போது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயிர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். ஏனெனில் 12 வயதுடைய அவருடைய ஒரே மகள் சாகும் தருவாயில் இருந்தாள்.
அன்பு இதயங்களே, இயேசுவுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் இருந்த உறவு பொதுவாக எதிரும் புதிருமானதாகவே இருந்துள்ளது. இத்தகைய சூழலில் இயேசுவுக்கும் தொழுகைக்கூட தலைவர் யாயிருக்கும் இடையே நாம் இங்கு காணும் உறவு மிகவும் வேறுபட்டதாக உள்ளது. யாயிர் விடுத்த அழைப்பை ஏற்று இயேசு அவர் வீடு நோக்கி புறப்படுகின்றார். வழியில் மற்றொரு புதுமை நிகழ்கின்றது. இவ்விரு புதுமைகளையும் இணைத்து சிந்திக்க அடுத்த வாரம் நாம் முயல்வோம். அக்டோபர் 4 கொண்டாடப்படும் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் பரிந்துரையோடு நாம் அனைவரும் அமைதியின் தூதர்களாக மாறும் வரத்தை வேண்டுவோம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.